ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். மேலும் அனைவருக்கும் இனிய குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த இனிமையான நல்ல நாளில் நம்முடைய பண்டைய ரிஷி சுவாமி வித்யாரண்யர் அருளிய பஞ்சதசி நூலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம வந்து 6வது அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த சித்திர தீபம்ல கடந்த வகுப்புல 146 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த கடந்த 146வது ஸ்லோகத்துல அந்த பணிவு வரும்போது தான் அந்த பணிவிலிருந்து அந்த ஸ்ருதியை ஏற்கின்ற மனம் உருவாகின்றது அப்படின்னு புரிய வச்சார். ஏன்னா ஆத்ம விசாரணை ஆழமடையும் போது தான் மாயையின் அந்த உண்மைத்தன்மை நமக்கு புரியும். இந்த உலகம் என்பது ஒரு இந்திரஜாலம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அப்போ நம்ம பார்ப்பதற்கு இந்த தோற்றமும் அனுபவமும் உண்மையாக இருந்தாலும் அதன் பாரமார்த்த நிலை வந்து அனிர்வச்சனீயமானது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இப்படி ஒரு அருமையான ஸ்லோகத்தை நமக்கு 146ல் கொடுத்தார். இப்போ நம்ம ஸ்லோகம் 147 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஏதஸ்மான் கிம் இவேந்திர ஜால அபரம் யத்து கர்வ கர்ப்பவாசஸ்திதம் ரேதேதி அஸ்தமஸ்த பதம் புரோத்பூத நானாங்குரம் பரியாயேன சிசுத்வ யௌவன ஜரா ரோகைர் அநேகைர் விருத்தம் பசியதி அத்தி சுருணோதி ஜிக்ரதி ததா கச்சத்யதா கச்சதி. இது கொஞ்சம் பெரிய ஸ்லோகம், ஒரு 4 லைன்ல வருது. இதுல என்ன சொல்றார் அப்படின்னா, இப்போ ஒரு மனிதனுடைய பிறப்பு அந்த கருவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய விந்துவினுடைய வீரிய நிலையிலிருந்து கையி தலை கால் போன்ற பல உறுப்புகளுடன் வளர்ந்து அதன் பிறகு குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை என்று பல பரிமாணங்களை அந்த உடல் சந்தித்து பல நோய்கள் அடைந்து பார்ப்பதும் உண்பதும் கேட்பதும் நுகர்வதுமாக இந்த பூமியை விட்டு மறைந்து விடுகிறது. இதைவிட பெரிய இந்திரஜாலம் வேறு என்ன இருக்க முடியும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தில் அருமையாக கேட்குறார். ஏதஸ்மாத் கிமி இந்திரஜாலம் அபரம். அதாவது இந்த ஒரு கேள்வி மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் ஒரு ஆச்சரியமான ஒரு அறிவிப்பை வந்து இங்கே வித்யாரண்யர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அது என்ன அப்படி ஆச்சரியமான அறிவிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனித வாழ்க்கையை விட ஒரு பெரிய மாயாஜாலம் ஏதாவது இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. ஏன்னா இந்த மனித வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய ஒரு மாயாஜாலம். கர்ப்பவாசஸ்திதம் ரேதகாங்கிறார். இப்ப என்ன அதுக்கு பொருள் அப்படின்னா, ஒரு சாதாரணமான பார்க்கறதுக்கு அப்பாவுடைய விந்து அணு, அந்த ஒரு சின்ன ஒரு துளி விந்து அணு ஒரு நுண்ணிய கருவாக உருவம் எடுக்க தொடங்கி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிண்டம் வளர்ந்து கையி காலு வயிறு இருதயம் முகம், அந்த முகத்தில் கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் உருவாகுது பாருங்களேன். அப்போ எவ்வளவு விஷயங்கள் வந்து அந்த உடலுக்குள்ள மாற்றங்கள் நிகழ்த்தி ஒரு முழுமையான மனிதனாக அது வளருது. அப்படி வளர்ந்து அது வந்து ஒரு மனித உடல்ல பூமிக்கு வருது, தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வருது. ஆனா வந்து அந்த உடல் வந்து பல அனுபவங்களை பெறுது. இந்த பூமிக்குள்ள வந்த உடனே எப்படி இருக்கு, ஒரு சிறு குழந்தையாக அப்படியே தவழுது, அப்புறம் அப்படியே நடக்குது, விளையாட ஆரம்பிச்சு அந்த குழந்தை பருவம் முடிஞ்சு அப்புறம் இளமை பருவம், அப்புறம் இளமையில திருமணம் உத்தியோகம் அது இதுன்னு நிறைய விஷயங்களை பண்ணி அப்புறம் முதுமை பருவம், அப்புறம் முதுமை பருவமும் அந்த கொஞ்சம் அதிகமான முதிர்ச்சியின் காரணமா உடம்புல பல நோய்கள் சுகர் பிபி அது இதுன்னு ஒரு பல பிரச்சனைகள் வேற வந்து உக்காந்துக்குது. அப்ப இந்த மனித உடலானது உண்கிறது, கேட்கிறது, நுகர்கிறது, இப்படி பல விஷயங்களை செய்து இந்த பரிணாமத்துல கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல மாற்றங்கள் நிகழ்ந்து இறுதியில் வந்த சுவடு தெரியாமல் மறைந்து போகிறது. அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இந்திரஜாலம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லக்கூடிய அருமையான விஷயம். அஸ்தா மஸ்தா பதம் அப்படிங்கிறார் இல்லையா, அஸ்தா மஸ்தா பதம்னா ஒரு கருவிலிருந்து தலை, கை, கால், இதயம், கண், காது, மூளை அப்படின்னு பல உறுப்புகள் உருவாவது அப்படி சொல்றாரு. ஏன்னா அந்த உறுப்புகள் எல்லாம் வந்து தாறுமாறா உருவாகல பாருங்க, ஒரு ஒழுங்கு, ஒரு நியதி, அப்படியே அது எப்படி ஸ்ட்ரக்சரோ அந்த அழக அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரெண்டு காலு, ரெண்டு கை, அந்த உடல் உறுப்புகளுடைய அமைப்பு, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டால கூட இப்படிலாம் டிசைன் பண்ண முடியாது. அந்த டிசைனிங் டெக்னாலஜி வந்து ஒரு சாதாரண மனித அறிவிலேயே இந்த மனித உடலை உருவாக்க முடியுமான்னா எப்படி முடியும்? ஆனால் எவ்வளோ ஒரு அருமையாக ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த உடல் நடக்குது, பேசுது. நம்ம ஒரு சின்ன பொம்மையை வந்து ஒரு விதமாக செஞ்சிட்டாலே அதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சின்ன குழந்தைங்கள அந்த கட்டை பொம்மை வச்சு விளையாடுறதும், கீ கொடுக்குற பொம்மையை வச்சு விளையாடுறதும் மனசுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனால் அந்த விளையாட்டு பொம்மைகளே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னா இந்த மனித உடல் எப்படி இருக்கும் பாருங்களேன், எவ்வளோ அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த விளையாட்டு பொம்மை கூட அந்த கீ கொடுக்குற வரைக்கும் தான் ஓடும், அப்புறம் நின்றுடும், திருப்பி எடுத்து கீ கொடுக்கணும். அல்லது பேட்டரியில் ஒரு இயங்கக்கூடிய ஒரு பொம்மை நீங்கள் செஞ்சாலும் அந்த பேட்டரி இருக்கிற வரைக்கும் தான் ஓடும், இல்லைனா அது நின்றுடும். ஆனால் இந்த மனித உடல் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வடிவமைக்கப்பட்டு கீயும் கொடுக்க வேண்டியதில்லை, பேட்டரியும் போட வேண்டியதில்லை, அருமையாக வேலை செய்யுது. அப்போ எப்படி இருக்கு பாருங்க, இதனுடைய அற்புதம் வந்து ஒரு மாயாஜாலம் இல்லையா, ஒரு இந்திர ஜாலம் இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாரு. விசுத்வ யவ்வன ஜரா. அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உடல் வந்து ஒரே நிலையில் இருப்பதில்லை. அது குழந்தை பருவமாக இருக்குது, அப்புறம் இளைஞனாக மாறுது, அப்புறம் முதியவராக மாறிட்டு அப்படியே மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அதை தான் சொல்கிறாரு விசுத்வ யவ்வன ஜரா, அதாவது சிறு குழந்தை பருவம், வாலிப வயது, முதுமை, இப்படி மாறிக்கிட்டே இருக்கு. இந்த எல்லா மாற்றங்களையும் நான் குழந்தையாக இருந்தேன், நான் இளமையாக இருந்தேன், இப்போது நான் முதுமையை அடைந்து விட்டேன் அப்படின்ட்டு எல்லா காலங்களிலும் மாறாத ஒன்று இருக்கிறது அல்லவா, அதுதான் இது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இங்கே வேதாந்தம் சொல்லுகின்ற அந்த சுய அறிவு. இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, இப்போ நீங்கள் குழந்தை பருவத்தில் இருந்தப்போ அந்த குழந்தை பருவத்தை அறிந்து கொண்டது யாரு? நீங்கள் வாலிப வயதில் இருந்தப்போ அந்த வாலிப வயதை அறிந்து கொண்டது யாரு? இப்போ நீங்கள் வயோதிகத்தில் வந்த பிறகு இந்த வயோதிகத்தை அறிந்து கொண்டது யாரு? வேற வேற ஆளா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த இளமை பருவமும் உங்களுக்கு தெரியும், வாலிப வயதும் உங்களுக்கு தெரியும், முதுமையும் இப்போ தெரியுது. அப்போ எல்லா காலங்களையும் எப்போதும் அறிந்து கொண்டிருக்கின்ற ஒரு அறிவு சாட்சியாக இருந்து கொண்டே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ அது எப்போதும் மாறுவதில்லை, அதுதான் இங்கே சொல்றது. பசியதி அத்தி ஸ்ருணோதி, பார்க்கிறது, உண்கிறது, கேட்கிறது, நுகர்கிறது, நடக்கிறது, இவைகள் எல்லாமே அந்த உடலின் செயல்கள். ஆனால் இவற்றை அறிந்து கொண்டிருப்பது யார் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள நம்ம எழுப்பி பார்க்கும்போது வேதாந்தம் அதை தான் நமக்கு சுய அறிவு, அந்த ஆத்மா பிரம்மம் என்று அருமையா சுட்டி காட்டுது. அப்போ இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கும்போது ஏதோ இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவதாக தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த உடலின் அதிசயத்தை புகழ்வதற்காக மட்டும் இந்த ஸ்லோகம் இல்லை. இந்த எல்லா மாற்றங்களையும் சாட்சியாக அறிந்து கொண்டிருக்கின்றது யார் என்ற ஒரு ஆத்ம விசாரணையை தூண்டுவதாகவும் இந்த ஸ்லோகம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா உடல் மாறுகிறது, மனம் மாறுகிறது, அனுபவங்கள் மாறுகின்றன. ஆனால் எல்லா காலங்களிலும் இவைகளை அறிகின்ற சைத்தன்யம், அந்த சாட்சி மாறுவதில்லை அப்படிங்கிறத நாம் இந்த ஸ்லோகத்தின் மூலமா உறுதி செய்ய முடியுது. அதுக்கு ஒரு ஓமானம் என்ன? இப்போ ஒரு சினிமா பார்க்க போறீங்க தியேட்டரில், அங்கே கதாநாயகன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த கதாநாயகன் வந்து ஒரு காதலியை காதலிக்கிறான், ஒரு காதல் பண்ணுற மாதிரி ஒரு சீனு, அப்புறம் அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீனு, அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு சீன் வருது சினிமாவில். அந்த சினிமாவிலேயே பாருங்க, அந்த குழந்தை கொஞ்ச நாள்ல வளர்ந்து அப்படியே பையன் ஆயிடும், இளமை பருவத்துக்கு வந்துடும், அப்புறம் இளமை பருவத்திலேருந்து அடுத்த வயதான மாதிரி எல்லாம் கொண்டு வருவான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவில் அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சீன்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அந்த கதாநாயகனுக்கும் கதாநாயகி பிறந்த குழந்தை கூட சிறு குழந்தை பருவம், இளம் பருவம், முதுமை பருவம் என்று அப்படியே சீன் பை சீன் மாறி அந்த மாற்றங்கள் நிகழ்த்துகின்ற அந்த திரைப்படத்தில், அந்த திரைப்படம் தான் அந்த சீன் பை சீன் மாற்றி மாற்றி காட்டிகிட்டு இருக்கு. ஆனால் அந்த திரையிடப்பட்ட திரையானது எப்போதும் மாறுவதில்லை. அது எப்படி நமக்கு புரியுதோ, அந்த திரையில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் அந்த திரைப்படத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்துருச்சு. ஏன்னா சின்ன வயசில் இருக்கிற ஒரு கதாநாயகன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வாலிப பருவத்தை அடைந்து முதுமை பருவத்தை எய்தி மரணத்தை தழுவுற அளவுக்கு படம் எடுத்து 3 மணி நேரத்தில் அந்த கதாபாத்திரங்களை படத்தில் காட்டுறான்னா, அது நமக்கு அந்த 3 மணி நேரம் உட்காந்து அந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக அப்படியே ஒரு நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் மாதிரியே அந்த சீன் பை சீன் ஓடி முடிஞ்சுது. ஆனால் எவ்வளவு மாற்றங்கள் அந்த திரையில் நடந்தாலும் அந்த திரை மட்டும் மாறுவதே கிடையாது. அதே மாதிரி தான் இங்கே நம்முடைய சுய அறிவில் இவ்வளவு மாற்றங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் என்ற திரைப்படத்தில் பல கதாபாத்திரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒவ்வொரு உடலும் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவரவர்கள் கதாபாத்திரத்தை அவரவர்கள் அருமையாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை பார்க்கின்ற சுய அறிவோ மாறுவதில்லை. ஆனால் திரைப்படத்தில் இருக்கின்ற காட்சிகளோ மாறிக்கொண்டே இருக்கின்றன. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். எப்படி நல்லா யோசனை பண்ணி பாருங்க, 3 விஷயம் சொல்றாருல, சுசுத்வ யௌவன ஜரா, அந்த சிறு குழந்தை பருவம், இளைஞனுடைய பருவம், முதியவருடைய பருவம். இந்த 3 பருவமும் திரைப்படத்தில் ஒவ்வொரு சீனாக மாறிக்கிட்டே இருக்குது, கேரக்டர் மாறுது. நமக்கே நம்முடைய ஒவ்வொருத்தருக்குமே கேரக்டர் பாருங்கள். அந்த இளமை பருவத்தில், சிறு வாலிப பருவத்தில் ஸ்கூலுக்கு போனோம், அப்போ விளையாடிக்கிட்டு இருந்தோம், வாலிப பயதில் திருமணம் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அரட்டை அடித்தோம், அப்புறம் ஒரு முதுமை பருவம். அப்போ இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பல காட்சிகள் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த திரைப்படம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இத்தனை சம்பவங்களுக்கும் இடையில மாறாத ஒன்று இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த ஒட்டுமொத்த திரைப்படத்தினுடைய சாராம்சமும் நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த திரையாக, அந்த சுய அறிவாக நாம் இருப்பதினால்தான் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சுய அறிவு இல்லைன்னா இப்போ உங்களுடைய இளமை பருவம் உங்களுக்கு எப்படி தெரியும், ஞாபகத்துக்கு வரவே வராது. உங்களுடைய சிறு குழந்தை பருவம் எப்படி உங்களுக்கு தெரியும், தெரியவே தெரியாது. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். நான் சின்ன குழந்தையில இப்படி இருந்தேன், வாலிப வயசுல அப்படி இருந்தேன், அப்புறம் கல்யாணம் ஆனப்போ இப்படி மாறிட்டேன், அதுக்கப்புறம் நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், இப்படியெல்லாம் தொழில் பண்ணேன், அப்படி இப்படின்னு உங்களுடைய பழைய நினைவுகள் அப்படியே அசை போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி தெரிஞ்சுது, எல்லாம் அந்த படத்துல திரையில, வெள்ளை திரையில ஓடிக்கிட்டு இருக்கிற படத்துல கதாபாத்திரங்கள் தான் மாறிக்கிட்டே இருந்தது. உங்களுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரமும் மாறிக்கிட்டே இருந்தது. ஆனால் கதைகளும் கதாபாத்திரங்களும் மாறினாலும் அந்த திரை மாறாமல் இருந்ததுனால தான் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுது. அப்போது வேறு வேறு திரை வந்திருந்தால் என்ன இருக்கும், அந்த ப்ரீவியஸ் ரெக்கார்டு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். சின்ன வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, வாலிப வயசில் எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரே திரையில் தான் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் இப்போ நான் சொன்னேன். அதாவது ஒரு திரைப்படத்தில், 3 மணி நேர படத்தில் ஒரு கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை அப்படியே தத்தி தவளி நடந்து அது அப்படியே ஒரு குழந்தை பருவத்தை அடைஞ்சு ஸ்கூலுக்கு போகுது, அப்புறம் அது வாலிப வயதை அடையுது, அப்புறம் வயோதிகத்தை அடையுது. அவ்வளவும் அந்த 3 மணி நேர படத்துல ஓடி படம் முடிஞ்சாலும் அந்த வெள்ளை திரை மாறாம இருக்கு. அப்ப அது மாதிரி இங்க நம்முடைய கதாபாத்திரங்களும் இங்க இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்தின் மூலமா புரிய வைக்கிறாரு. அப்ப இதெல்லாம் யார் அனுபவிக்கிறா, இதையெல்லாம் நான் அனுபவித்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்ல, அது யாரு? இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்ல, அது யாரு? அந்த நான் அப்படிங்கிற ஒரு சுய உணர்வு இருக்கு பாருங்க, அதுதான் மாறாம இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் இந்த செயலினுடைய மைய கருத்து. அப்ப இந்த செயலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த மனித உடல்ல படைப்பு, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய அழிவு எல்லாமே ஒரு வியப்பான விஷயமா பார்க்க முடியுது. மேலும் இந்த மனித உடலினுடைய பரிணாமம், குழந்தை, இளமை, முதுமை என்று பல்வேறு மாற்றங்களை இந்த உடல் ரீதியாக பெறுவதையும் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இந்த புலன்கள், புலன்களின் செயல்கள் பார்த்தீங்கன்னா சிறிது சிறிதாக மாற்றத்தை நிகழ்த்துகிறது. ஒரு சிறு குழந்தை பருவத்தில் இருந்த உடம்பு இப்ப இல்ல, அந்த சிறு குழந்தை பருவத்தில் இருந்த அந்த கண் பார்வை அந்த காதனுடைய கூர்மை எல்லாம் இப்ப இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா வயோதிகத்தை அடையடைய பார்வை குறைஞ்சு போகுது, காது கேட்கறது குறைஞ்சு போகுது, இப்படி எவ்வளவோ புலன்களிலும் மாற்றங்கள். அப்ப இதெல்லாம் அந்த உடலிலே நடைபெறுகின்றன. ஆனால் இது மாதிரி உடல் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் இந்த உடலுக்குள்ளே இருந்து மாறாத ஒன்று எல்லாம் அறியும் அறிவாக சைத்தன்யமாக இந்த அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட மாறாத ஒன்றுதான் ஆத்மா. மாறுகின்ற இந்த உடலோ வந்து போகின்ற அழிவுக்கு உட்பட்ட ஒரு ஜடம் அப்படிங்கிறது இங்க சாஸ்திரம் ரொம்ப அருமையா புரிய வைக்குது. அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படையில பகவத்கீதையை நாம ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம், எடுத்து ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா புரியும். அந்த பகவத்கீதை ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகேந்திர பிராப்தீர் தீரஸ்தத்ரன முக்கியதி அப்படிங்கிற ஒரு அருமையான ஸ்லோகம். என்ன சொல்றது அப்படின்னா, இந்த உடலிலே குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் வருவது போலவே வேறொரு உடலை அடைவதும் இயல்பானது. ஆனால் இதனால் ஞானி ஒருபோதும் மயங்குவதில்லை அப்படின்னு கீதையினுடைய ஒரு புகழ்பெற்ற உபதேசமா நம்ம இதை பார்க்க முடியுது. இதே உபதேசத்தை மைய கருத்தாக கொண்டுதான் இந்த ஸ்லோகமும் வித்யாரண்யருடைய இந்த ஸ்லோகமும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப உடல் வந்து அற்புதமான மாற்றங்களை பார்த்து நம்ம வியந்து போவது மட்டும் இல்லை, அந்த மாற்றங்களை எல்லாம் சாட்சியாக அறிந்து கொண்டிருக்கின்ற மாறாத நான் யார் என்பதையும் விசாரித்து அறிய வேண்டும். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து உடல் பற்றிய ஒரு முக்கியமான ஸ்லோகம் என்று மட்டும் பார்க்காமல் சாட்சி சைத்தன்யத்தை நோக்கி நம்மை உள்ளே திருப்புகின்ற ஒரு உபதேசம் என்பதாகவும் இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. ஆக இது 147. அடுத்தது ஸ்லோகம் 148. தேகவத் வடதா தனாதௌ சுவிச்சாரியாவ லோக்கியதாம் குவ தானா குத்ரவா விருச்சஸ்தஸ்மான் மாயேதி நிச்சினோகு. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, இன்னொரு உதாரணத்தோட ஒப்பிட்டு பேசுறார். இப்ப நம்ம மனித உடலை போலவே ஒரு ஆலமரத்தின் விதையை நீங்கள் நன்கு ஆராய்ந்து பாருங்களேன். அந்த சிறிய விதைக்குள்ளே அந்த பெரிய மரம் எங்கே இருக்கிறது? ஆனால் அந்த சிறிய விதைக்குள்ளிருந்து தானே அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட ஆலமரம் வளர்ந்து மிகப்பெரிய இடத்தை பிடிச்சுக்கிட்டு காட்சிக்கு தெரியுது. அப்ப இது என்ன, இவ்வளவு பெரிய மாற்றங்கள் அந்த சிறிய விதையில நடந்தது, எவ்வளவு பெரிய ஒரு மாயை, இதை நீ அறிந்து கொள்வாயாக அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இதைதான் நம்மளும் ஆழ்ந்து கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த படைப்பின் சாராம்சம் எல்லாம் நீங்க ஒவ்வொன்றும் அப்படியே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது இந்திர ஜாலம் மாயா ஜாலம், இந்த உலகம் என்பது ஒரு தோற்றம் ஒரு மாயை அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஏன் அப்படின்னா, யோசனை பண்ணி பார்க்கலாமே, நம்மளே யோசனை பண்ணி பார்த்தா தெரியுது பாருங்க. இப்போ நம்ம இவ்வளோ பெரிய உடம்பு எடுத்து வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த உடம்புக்கு கை காலு மூக்கு நாக்கு எல்லாமே வந்திருக்குது, இது சிந்திக்குது பேசுது நடக்குது சாப்பிடுது தூங்குது எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு உடலா இந்த மனித உடல் இருக்குது. ஆனா இவ்வளோ பெரிய மனித உடல் வளர்வதற்கு முன்னாடி அப்பாவுடைய விந்துல சும்மா கண்ணுக்கே தெரியாம ஒரு துளியாகத்தான் இருந்தது, ஒரு ஒரு துளி. அந்த ஒரு துளியான அந்த உயிர் அணுவும் இவ்வளவு பெரிய உடம்பு எடுத்து இவ்வளவு விவரங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு, இவ்வளவு விவகாரங்களை பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, இதுக்கு பேரு இந்திரஜாலம் மாயாஜாலம்னு சொல்றதா இல்ல இது எப்படி சொல்றது, யோசித்து பாருங்கள் அப்படிங்கிறாரு. ஏன்னா உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்கு, ஒரே ஒரு விந்து அணு வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணுது. அதுக்கு ஒரு தாயினுடைய கர்ப்பத்தை தேர்ந்தெடுக்குது, அந்த தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் உடம்பு எடுக்குது, அந்த உடம்புக்குள்ள கை காலு மூக்கு நாக்குன்னு எல்லாம் உண்டாக்கிக்குது, அப்புறம் வெளியே வருது, அப்புறம் வெளியே வந்து இந்த உலகத்துல விவகாரம் பண்ணுது, அப்புறம் பேசுது பாடுது ஆடுது வியாபாரம் பண்ணுது என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த உலகத்துல. ஆனா இந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு துளி, வெறும் ஒரு துளி நீர்த்துளி அவ்வளவுதான். அப்ப ஒரு நீர்த்துளி எப்படி ஒரு பிரம்மாண்ட உடலை எடுத்து இந்த உலகத்துல விவகாரம் பண்ணது பாருங்களேன், அது ஒரு ஆச்சரியம். அது ஒரு இந்திர ஜாலம், ஒரு மாயா ஜாலம். அது மாதிரிதான் இங்க படைப்பு எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி, ஒரு ஆலமரத்து விதையை பாறேன் அப்படிங்கிறாரு. ஒரு ஆலமரத்தினுடைய விதை அப்படிதான் ரொம்ப சிறுசா இருக்கும். அப்ப அதுல ஒரு விதையை எடுத்து நீங்க பார்க்கும்போது அதுல பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கா? ஆனா அந்த விதைக்குள்ளதான் அவ்வளவு பெரிய மரம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த விதையானது ப்ராசஸ் ஆகாம இருக்கு, அது நம்ம கைக்குள்ள அடக்கமா சின்னதா இருக்கு, ப்ராசஸ் ஆனா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட இடத்தை அடைச்சிக்கும். அதே மாதிரிதான் அந்த ஒரு துளி விந்து சும்மா நம்ம உள்ளங்கையில வச்சு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு ஒரு சிறு துளி, ஆனா அது எவ்வளவு பெரிய உடம்பு எடுத்து வந்து என்னென்ன காரியம் பண்ணுது, இந்த மனித உடல்ல என்னென்ன காரியம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இது என்னங்க, இதையெல்லாம் பார்த்தா இதை மாயை என்று ஏன் சொல்லக்கூடாது, இதை ஒரு இந்திரஜாலம் என்று ஏன் சொல்லக்கூடாது? அப்ப இதை நீ மாயை என்று உறுதியாக அறிந்து கொள் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அதுதான் இங்க ஆரம்பத்துல சொல்றாரு, தேகவத் அப்படிங்கிற வார்த்தையில மனித உடலை பற்றி ஏற்கனவே கூறிய அந்த விசாரணையை முன்னிறுத்தி இயற்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் நீ கவனித்து பார். வடதானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, வடதானம்னா அது அந்த ஆலமரம், ஆலமரத்தின் விதை மிக மிக சிறியது, ஆனால் அதிலிருந்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் உயிர் வாழுகின்ற, பல இடங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளுகின்ற மிகப்பெரிய ஆலமரம் உருவாகிறது. அப்ப எப்படி ஒரு உடம்பும் ஒரு ஆலமரமும் உருவாவதற்கு முன்னாடி அதனுடைய சோர்ஸ் பாருங்களேன், அதனுடைய இருப்பு எப்படி இருந்தது கண்ணுக்கே தெரியல, ஒரு நுண்ணிய விஷயமா இருந்து கொண்டு இவ்வளவு பிரம்மாண்டத்தை பண்ணுது. அப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். இப்ப நம்ம வந்து சாதாரணமா இப்ப இந்த ஸ்லோகம் சொல்றத வெறும் ஒரு ஒரு துளி விந்து ஒரு வந்து விதை அப்படின்னு கடந்து போயிடக்கூடாது. இப்ப உடனே நம்ம வந்து பண்டைய ரிஷிகள் அவங்க எப்படி ஆராய்ந்து பார்த்தாங்கிற ஒரு ஆழமான விஷயத்தையும் நாம இந்த இடத்துல நுட்பமான கேள்வி கேட்க பார்க்கணும். எப்படி கேட்கணும், தானா குத்ரவா ருச்சகா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இங்கே எழுப்புறாரு. விதையை பார்த்தால் மரம் தெரியவில்லை, ஆனால் அந்த பிரம்மாண்ட மரத்தை பார்த்தால் அந்த சிறிய விதை தெரியவில்லை இல்லையா? இப்ப இதுதானே நம்ம வந்து அப்ப பார்த்தது, மரத்தை மறைத்தது மாமதயானை, மரத்தில் மறைந்தது மாமதயானைன்னு திருமந்திரம் சொன்ன. அல்லது நம்ம நடைமுறையில சாதாரணமா பேசக்கூடிய ஒரு பழமொழி, கள்ள கண்டா நாயக்கானோ, நாயக்கண்டா கள்ளக்கானோ. அப்ப ஏதேனும் ஒரு வடிவத்துக்குள்ள நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம்னா அடுத்த ஒரு விஷயம் மறைஞ்சு போகுது, அடுத்த விஷயம் தெரிஞ்சா இந்த விஷயம் மறைஞ்சு போயிடுது. அப்ப நீங்க ஒரு சிற்பத்துல வெறும் கல்லு மட்டும் கவனிச்சிங்கன்னா அந்த கல்லால் வடிவமைக்கப்பட்ட அந்த நாயினுடைய உருவம் தெரியாது. அதுவே அந்த நாயினுடைய சிற்ப வேலைப்பாட, அந்த சிற்பத்தை அழகா எப்படி வடிவடைச்சிருக்கான் பாரு, உண்மையான நாய் மாதிரியே செதுக்கிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த நாயை கவனிச்சிங்கன்னா அந்த கல்லு தெரியாது. அப்ப கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும். அதே மாதிரி விதையை பார்த்தா மரம் தெரியல, மரத்தை பார்த்தா விதை தெரியல. அப்ப இது மாதிரி நிறைய நமக்கு கேள்விகள் எல்லாம் ஒரு காலத்துல நம்ம எழுப்புவோம். இந்த மாதிரி தான் நிறைய சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டே வந்தோம். நான் ஏற்கனவே கூட பல உபநிடதங்கள் வகுப்பு எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அதாவது இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் ரொம்ப டெப்தா போகும்போது இப்போ விதையிலிருந்து மரம் வந்ததா, மரத்திலிருந்து விதை வந்ததான்னு கூட ஒரு கேள்வி எழுப்பி ஆராய்ந்து பார்த்தோம். அப்புறம் வந்து அந்த விதை மரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குல்ல. எப்படிங்க அப்படின்னு கேட்ட மாதிரி, இப்ப கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியும் நம்ம எழுப்பணும். இப்ப யாரோ ஒருத்தர் வந்து இல்லைங்க முட்டையிலிருந்து தான் கோழி வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம உடனே என்ன கேள்வி கேட்போம், ஏங்க அந்த முட்டையிலிருந்து கோழி வந்ததுன்னா சரி கரெக்டு தான், ஆனா அந்த முட்டை எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டா கோழியிலிருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா முட்டையிலிருந்து தானே கோழி வந்ததுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப முட்டை எங்கிருந்து வந்ததுன்னு கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியல பாத்தீங்களா, தடுமாற்றமா இருக்கு. அதே மாதிரி ஒரு விதையிலிருந்து மரம் வந்தது அப்படின்னு சொன்னா நீங்க ஓகே கரெக்ட் தான், விதையிலிருந்து மரம் வந்துச்சு ஒத்துக்கிறோம், ஆனா அந்த விதை எங்கிருந்து வந்ததுன்னு கேள்வி கேட்டா மரத்திலிருந்து தான் வந்துச்சுன்னு நீங்க சொல்ல முடியுமா, ஏன்னா விதையிலிருந்து தான் மரம் வந்ததுன்னு சொல்லும் போது அப்ப அதுக்கு முன்னாடி மரம் எங்கிருந்து வந்தது? அப்ப இதனுடைய மூலம் கவனிச்சு பாருங்களேன், இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமான்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குல்ல. ஆனா இதுக்கு நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் பதில் சொல்லியிருக்காங்க, நம்ம ஏற்கனவே அது உபநிடதங்கள் வகுப்புல பார்த்துருக்கோம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம், இதெல்லாம் ஏன் எப்படி சாத்தியம், அதுதான் இங்க மாயை. இந்த இரண்டுக்கும் இடையேயான அந்த அற்புதமான மாற்றம் நமக்கு வியப்பை உண்டாக்குகிறது. அதனால் இதை வந்து இந்திரஜாலம், மாயை என்று மகான்கள் பேசுகின்றார்கள். ஏனென்றால் மாயை என்பது இல்லாதது அல்ல, மாறாக அது தோன்றுகிறது, வளர்கிறது, அனுபவிக்கப்படுகிறது. ஆனால் அதன் இறுதி இயல்பை முழுமையாக கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் அதை மாயை, இந்திரஜாலம் என்று சொல்கிறோம். அப்ப சாந்தோக்கிய உபநிடதம் நம்ம பார்த்தோம் இல்லையா? சாந்தோக்கிய உபநிடதம் பார்க்கும்போது அங்க உத்தாலக முனிவர் வந்து ஸ்வேதகேதுவிடம் வந்து அந்த ஆலமரத்திலிருந்து ஒரு பழத்தை எடுத்துட்டு வாப்பான்னு சொல்றாரு. அப்போ அந்த சிஷ்யனும் போய் அந்த ஆலமரத்தினுடைய ஆலம் பழத்தை எடுத்துட்டு வரான். உடனே அந்த குரு என்ன சொல்றாரு, அந்த ஆலம் மரத்தினுடைய பழத்தை வந்து ரெண்டா பிளந்துரு அப்படிங்கிறாரு. உடனே அவன் ரெண்டா பிளக்குறான். இப்போ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. உடனே அந்த சிஷ்யன் வந்து, குருவே, இந்த ஆலம் பழத்துக்குள்ள ஒரு விதை இருக்கு அப்படிங்கிறான். அருமை மகனே, அந்த விதைய பாத்தியா? பார்த்தேன் சுவாமி. சரி, இப்ப அந்த விதையில என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியலீங்களேங்கிறான். சரி, அப்ப அந்த விதைய ரெண்டா உடைச்சிடு அப்படிங்கிறாரு. இப்ப அந்த விதைய ரெண்டா உடைக்கிறான். உடைச்ச உடனே அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறான். அப்ப ஒண்ணுமே இல்லை, ஆனா இந்த ஒன்றுமே இல்லாத விதையிலிருந்துதான் இவ்வளவு பிரம்மாண்ட ஆலமரம் வருதுப்பா. அப்ப நீ வந்து இந்த விதைய ரெண்டா உடைச்சி பார்த்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா? இல்ல, இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட ஆலமரம் உருவாவதற்கு இந்த விதையின்குள்ள ஏதோ இருக்க வேண்டும் என்று சொல்வது சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இப்ப இந்த சிஷியர்கள்ல எத்தனை பேர் வந்து இந்த விதையின்குள்ள ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத அப்படியே ஏத்துக்கிறான்? அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றவன்லாம் யாரோ அவன்லாம் அஜ்ஞானி. ஏன் பாருங்களேன், உண்மையிலேயே நம்முடைய விஷன்ல அங்க ஒண்ணுமே இல்லை. அந்த விதைய வந்து உடைச்சி பார்த்தா அந்த விதைக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அப்ப ஒன்றுமே இல்லைன்னு தானே சொல்லணுங்க. ஏதாவது இருந்தா தானே நான் இருக்குதுன்னு சொல்றதுக்கு. அந்த விதைய ரெண்டா உடைச்சி பார்த்துட்டு அந்த விதைக்குள்ள ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த ஒன்றும் இல்லாத விதையிலிருந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஆலமரம் ஒண்ணு உருவாகுது. அந்த ஆலமரத்துல எப்படி அதுவும் தடிமனான தண்டு, அதுல இருந்து பல்வேறு கிளைகள், அந்த கிளைகளில் பல்லாயிரக்கணக்கான இலைகள், அப்புறம் அந்த இலைகள் மட்டுமா, பூக்கள், காய்கள், கனிகள், கனிகளிலிருந்து மீண்டும் விதைகள். அப்ப எவ்வளவு ஒரு அற்புதம், எப்படிங்க இது சாத்தியம்? அப்ப இதுல இருந்து என்ன இங்க உத்தாலகர் கூற வருகிறார் அப்படின்னா, ஒரு கண்ணுக்கு புலப்படாத நுண்மையான ஒரு விதையிலிருந்தே மிகப்பெரிய ஆலமரம் தோன்றி இருக்கிறது என்பதை நீ எப்படி உணர்கிறாய் அப்படின்னு சிஷ்யனை கேட்டா அவனுக்கு புரியல, எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு தானே நான் சொல்றேன் அப்படிங்கிறான். அப்பதான் இங்க குரு காட்டி கொடுக்குறாரு என்னன்னா, நீ நினைக்கிற மாதிரி அந்த விதைக்குள்ள ஒண்ணும் இல்லைல்லப்பா, அதுக்குள்ள ஒரு அறிவு இருக்கு, சூக்ஷமான நுட்பமான ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவு தான் இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுது. அந்த விதையிலிருந்து எப்படி துளிர் விடணும், அந்த துளிர்லிருந்து எப்படி ரெண்டு இலை வரணும், அந்த இலையிலிருந்து அப்படியே மொல்லமா அந்த காம்பு இலை, அப்புறம் அந்த இலையிலிருந்து அப்படியே தண்டு, பல கிளைகள், இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள், மீண்டும் விதைகள், தன்னுடைய மூலத்துக்கு திரும்புது. அந்த விதையிலிருந்து மிகப்பெரிய ஒரு ஆலமரம் உண்டாகி மீண்டும் தன்னுடைய மூலமாகிய விதைக்கு அந்த ஆலமரம் திரும்புவதை பார். அப்ப இது எல்லாம் தானாக நடக்குமா? ஒன்றும் இல்லாத விதைக்குள்ளே இப்படியெல்லாம் நடக்க முடியுமா? அங்கு ஒன்றும் இல்லை என்று சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஏனென்றால் அதற்குள்ளே ஏற்கனவே ப்ரோக்ராம்டு ஒரு சிப் இருக்கு, ஒரு ப்ராசஸர் இருக்கு. அது அதனுடைய ப்ராசஸ் இங்கே கரெக்டாக செய்யுது. இல்லைன்னா எப்படி அதுக்கு தெரியும் நான் இப்படி தான் ரெண்டு இலை விட்டு வெளியே வரணும், ஒரு சின்ன குச்சி மாதிரி வெளியே வருவேன், ரெண்டு இலையை விடுவேன், அப்புறம் அந்த ரெண்டு இலையிலிருந்து அந்த தண்டு பெருசனாக மாறும், அப்புறம் அதுலேருந்து பல கிளைகள், அப்புறம் அதுலேருந்து நிறைய இலைகள்லாம் நான் உருவாக்குவேன் அப்படின்லாம் அது யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அழகா அதெல்லாம் உண்டு பண்ணி ஒரு பிரம்மாண்ட ஆலமரமா மாறுதா? இதே தான் நம்ம மனித உடம்புல யோசனை பண்ணி பாருங்க. ஒரு துளி விந்து, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, ஆனா அது தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள போன உடனே அழகான ஒரு வடிவம் எடுக்குது. ஒரு உடம்பு அமைப்பை உருவாக்கி கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, முகம், அப்புறம் அதுல வந்து கழுத்து, முதுகு, வயிறு, கை, காலு அப்படின்னு ஒரு அழகான ஒரு வடிவத்தை உண்டாக்கி வெளிவருது பாருங்களேன். அப்ப இதெல்லாம் ப்ரோக்ராம்டு இல்லாம எப்படிங்க அந்த விந்து வந்து இவ்வளவு பெரிய டிசைனிங் டெக்னாலஜியை உருவாக்க முடியும்? இப்ப நீங்க வந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு அடிப்படை விஷயத்தை கையில வச்சுக்கிட்டு தானே உருவாக்க முடியும். இப்போ ஒரு குடம் நீங்க உருவாக்கணும்னா அந்த குடத்துக்கு உங்களுக்கு என்ன காரணம் வேணும்? களிமண் வேணும். ஒரு மரம் உருவாகணும்னா அதுக்கு விதை வேணும். ஒரு மனிதன் உருவாகணும்னா அதுக்கு விந்து வேணும். ஆனா இது எல்லாம் தானா உருவாயிடுமா? வெறும் விந்து தானா மனிதன் ஆயிடுமா? ஒரு விதை தானா மரம் ஆயிடுமா? ஒரு களிமண் வந்து தானா பானை ஆயிடுமா? நிச்சயமாக ஆகாது. அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு அறிவு இருக்கணும். அந்த அறிவு இருந்தால்தான் இதையெல்லாம் இப்படி இப்படி வடிவமைக்க முடியும். இல்லைன்னா ஒரு பானையை வந்து எப்படி வடிவமைக்கிறது? வெறும் களிமண் எடுத்து கையில கண்டபடி சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? அந்த களிமண்ணை எடுத்து அதை அழகான ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்து பானையா மாத்துறதுக்கு ஒரு அறிவு தேவைப்படுது இல்ல? அந்த அறிவு யாருங்க? குயவன். அப்ப அந்த குயவன்கிற ஒரு அறிவு மூலமா பானை படைக்கப்படுது. அது மாதிரி இங்க மனித உடலும் ஒரு குயவன் மூலமா படைக்கப்படுது. ஆனா அந்த குயவன் நம்ம நினைக்கிற மாதிரி இன்னொரு மனித உடல்ல இல்லை, அது அறிவா தான் இருக்கு. ஏன்னா நாம மனித உடல்ல பாக்குற குயவன் கூட அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் அந்த பானையை வடிவமைக்க முடியும். இல்லைன்னா அந்த பானை இப்படி தான் டிசைன் பண்ணணும்னு அவனுக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் எல்லாம் செஞ்சிட முடியாது இல்லை, அந்த அறிவு இருக்கிறவங்க தானே செய்ய முடியும். களிமண் தானாவே பானையா மாறாது, ஏன்னா அதுக்கு அறிவு இல்லை. அப்போ ஒரு அறிவுள்ள ஒரு பொருள் தான் அதை வந்து தனக்கு வேண்டிய வடிவத்தை உண்டாக்க முடியும். அப்போ அது மாதிரி இங்க எல்லா வடிவங்களும் ஒரு அறிவுள்ள பொருளினாலேயே உண்டாக்கப்படுகின்றனங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த இந்த ஸ்லோகம் நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு ஒரு விஷயத்தை இங்க மகான்கள் நமக்கு புரிய வைக்கிறாங்க பாருங்க. அந்த சுய அறிவுல தான் இங்க எல்லாமே தோன்றுது. அந்த சுய அறிவுனால் தான் இங்க எல்லாமே படைக்கப்படுது. அந்த சுய அறிவுல தான் இங்க எல்லாமே இயங்குது. அந்த சுய அறிவுல தான் எல்லாமே மறைஞ்சு போகுது. அப்ப இங்க படைத்தல், இருத்தல், அழித்தல் அப்படிங்கிற மூன்று வேலைகளும் சுய அறிவிலேயே நடக்குது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம், பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லாத அந்த அற்புதமான அந்த அறிவை சூன்யம் என்று சொல்லிவிட முடியுமா, ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட முடியுமான்னா முடியவே முடியாது. ஏனென்றால் இருப்பது அந்த அறிவு மாத்திரமே. அந்த அறிவின் மூலமே இங்கு அனைத்தும் அறியப்படுகிறது. அந்த அறிவின் மூலமே இங்கு எல்லாம் அனுபவத்துக்கு வருகிறது என்று இங்க மகான்கள் நமக்கு ஆழமா உணர்த்துறாங்க. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்த காரண காரிய தத்துவம். ஏன்னா காரணம் இல்லாம ஒரு காரியம் இல்லை. அப்போ நம்ம இந்த இடத்துல காரண காரிய தத்துவத்தின் அடிப்படையில இப்ப ஒரு குயவன் இருக்கிறான், அவன் காரணம். குயவன் மூலமா உண்டாக்கப்பட்ட பானை வந்து ஒரு காரியம். ஆனா இந்த காரணக்காரிய தத்துவத்துல நமக்கு புரியற மாதிரி இந்த விஷயம் தெரியுது. மனித அறிவுல இதெல்லாம் அவன் செஞ்சு வச்சான் பானையை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அதே நம்ம உடம்பு உருவாக்குறதும் இந்த விதையிலிருந்து மரம் உருவாகுவதற்கும் பின்னாடி யாருங்க அந்த விஷயத்தை இயக்கிட்டு இருக்கிறான்? எப்படி அந்த மனித உடல் வந்தது? எப்படி அந்த மரம் உருவானது? அந்த விதையிலிருந்து மரம் வந்து இப்படி இப்படிதான் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாரு சொல்லி கொடுத்து அது அப்படி உருவாக்கப்படுது? யாரோ ஒருத்தர் அதை உருவாக்குறாங்கல்ல, அதுதாங்க சைத்தன்யம், அதுதாங்க அறிவு, அதுதாங்க பிரம்மம். அது இருப்பதனால்தான் அந்த மாதிரி எல்லாம் அது தன்னை விருப்பப்பட்டு வெளிப்படுத்தி உருவாக்கி பார்க்குது. அப்ப இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் இங்க எல்லாமே இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப காரணமும் காரியமும் பிரம்மத்தை பொறுத்த வரைக்கும் மித்யாவாகவே தோன்றுகின்றன. ஏனென்றால் அது எல்லாமே அந்த சுய அறிவில் நடக்கிறதுனால இங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மனிதன் வந்து ஒரு பானையை உருவாக்குறான் அப்படின்னா அந்த மனித அறிவுல பானை உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த மனிதன் எங்கிருந்து வந்தான்? அந்த ஒரு துளி விந்துலிருந்து வந்தான். அப்ப அந்த ஒரு துளி விந்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எப்படி வெளிப்பட்டது? எப்படி அவ்வளவு அறிவு அவங்ககிட்ட வந்தது? கை, காலு, காது, மூக்கு, புலன்கள் உருவாச்சு, கர்மேந்திரியங்கள் உருவாச்சு, ஞானேந்திரியங்கள் உருவாச்சு, எல்லாமே இந்த உடல்ல உண்டாகி அவன் ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா அதுக்கு பின்னாடி ஒரு சைத்தன்யம் இருக்கு. அப்ப பிரம்மம் மாத்திரம்தான் இங்க சத்தியமா இருக்கு. பிரம்மத்திலே தோன்றுகின்ற இந்த உடலோ வந்து போகின்ற ஒரு தோற்றம், ஒரு மித்யா அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் வந்து அருமையா நமக்கு புரிய வைக்குது. அப்ப இந்த இடத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் வந்து போற விஷயத்துக்கு பின்னாடி ஆதாரமா ஒரு அறிவு இருந்துகிட்டு இருக்கு. அது எப்போதும் இருக்கிறது, அது எல்லாமே செய்யும். அந்த அறிவில் தான் எல்லாமே படைக்கப்படுது. அப்ப அந்த படைப்புல வந்த ஒரு விஷயத்துக்கான ப்ரோக்ராமரும் அதுவே தான். அது இப்படி இப்படிதான் டிசைனிங் வச்சிருக்கு, அப்படிதான் அது படைச்சிடும். அதெல்லாம் நம்மளால கொஞ்சம் கூட மாற்ற முடியாது. ஏன்னா நாம அதுல இருந்து வெளிப்பட்ட கருவி தானே. நம்மளால அந்த அறிவு இல்லாம நம்மளால இங்க எதையுமே சுயமா செய்ய முடியாது. அப்போ அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் இங்க எல்லாம் இருக்கிறது என்பதை எந்த ஒரு தனி அறிவு அறியுதோ அந்த அறிவு அந்த பேரறிவாய் தன்னை பார்க்குது அப்படிங்கறதான் இந்த பாடத்தினுடைய டெப்த். அப்ப இது எப்படி ஒரு ஓமானமா பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம நவீன விஷயத்துக்கே வரலாம். இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர்லாம் லோட் பண்ணி வச்சிருக்கோம், அது வந்து சில ஜிபி இடத்த எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க்ல ஒரு குறிப்பிட்ட ஜிபி இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த கம்ப்யூட்டர்ல அந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட சில ஃபைலை ஓப்பன் பண்றோம், ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரோ ஒரு கேமிங் சாஃப்ட்வேரோ நம்ம உள்ள போட்டு வச்சிருக்கோம். ஒரு குழந்தைங்கலாம் இப்போ விளையாடுறதுக்கு வந்து கம்ப்யூட்டருக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா கேமிங் சாஃப்ட்வேர்லாம் போட்டு வச்சிருவாங்க. அவங்க ஸ்கூல் லீவ் விட்டா உடனே அந்த கேமை ஓப்பன் பண்ணி எல்லாம் கேம்லயே மூழ்கி உக்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கேமை நீங்க ஓப்பன் பண்ணி விளையாடுறப்போ கவனிங்க குழந்தைங்கிட்ட, அந்த கேமுக்குள்ளேயே ஒரு தனி உலகம் இருக்குங்க. அந்த கேமுக்குள்ள போயிட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு தனி உலகம், வெளி உலகம் மறந்துடும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து வெளி உலகம் மறந்துடும். அந்த கேம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே மூழ்கி போயிடுவாங்க அந்த கேம்லயே. சாப்பிட வரமாட்டான், தண்ணி குடிக்கவும் வரமாட்டான், யூரின் வந்தாலும் எழுந்திருக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே அந்த கேம்ல மூழ்கி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா அந்த கேம்ல விளையாடிட்டு இருக்கிறான். அப்போ அந்த கேம் விளையாடுற வரைக்கும் பாருங்களேன், அது ஒரு தத்ரூபமா உண்மையா அந்த கனவு காணும்போது எப்படி சீரியஸா கனவு காண்றோமோ, நனவு உலகத்தை நம்ம காணும்போது எப்படி சீரியஸா இந்த நனவு உலகத்தை ஒவ்வொன்றையும் டீல் பண்றோமோ, அது மாதிரி அந்த கேமிங் வேர்ல்டுல அவ்வளோ ஒரு அருமையான வாழ்க்கையை அந்த குழந்தைங்க வாழ்றத நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். ஏன்னா நவீன டெக்னாலஜியில இன்றைக்கு அதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்க முடியுது. அப்போ பாருங்களேன், அந்த ஒரு செயற்கை அறிவு வந்து எப்படி மனிதனை வந்து இயற்கை அறிவோட சம்மந்தப்பட்டு விளையாட வைக்குது பாருங்க. அப்போ இதுல இருந்து என்ன புரியுது, ஒரு மிகப்பெரிய உலகத்தையே அந்த குழந்தைங்க அங்கே உண்டாக்கி அதுக்குள்ள வாழ்க்கையை வாழ்ற மாதிரி ஒரு கேமிங் சாஃப்ட்வேர்ல வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது எப்படி நடக்குது, இது எப்படி நடந்தது அப்படின்னா, இது மனித அறிவிலேயே தான் நடந்தது. மனித அறிவிலேயே தான் அந்த உலகத்தை உண்டு பண்ணி அங்கே அந்த குழந்தைங்க வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை உருவாக்கி, அதில் வந்து இவனும் அவனை சண்டை போடுற மாதிரி ஒரு கேமு, அவனும் இவனும் இங்கே போகிற மாதிரி ஒரு கேமு, அப்புறம் இவங்களுக்குள்ளேயே ஒரு டீம் உருவாக்குற மாதிரி ஒரு கேமு, இப்படியே விதவிதமான விளையாட்டை விளையாடக்கூடிய அவ்வளவு அறிவும் அந்த சுய அறிவில் இருந்து உருவாக்கி விளையாடி அதை ஆனந்தம் அடைஞ்சு அதுக்குள்ளேயே தன்னை ஐக்கியப்படுத்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான லீலைகளை அந்த அறிவு செய்துன்னா, அந்த அறிவின் அதிஷ்டானம் வந்து எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கு அந்த பிரம்மத்தினுடைய அறிவு. ஆனால் அதுதான் நீங்கள் எல்லாம் இயக்குகிறது, இப்படி எல்லாவற்றையும் உண்டாக்குகிறது அப்படிங்கிறத யார் உணர முடியும்? ஏதோ கோடியில் ஒருத்தன் தான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த அறிவில் தான் இதெல்லாம் வெளிப்பட்டிருக்குங்கிறத உணர முடியும். மற்றவங்கெல்லாம் அந்த அறிவின் மூலமாக வெளிப்பட்ட இந்த செயற்கை உலகம் இருக்கு இல்லையா, இந்த மாயாஜால உலகம், இதில் மாட்டிக்கிறோம். இப்போ எதுக்கு இந்த கேமிங் சாஃப்ட்வேரோட நான் கம்பேர் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு வித்தியாசம் என்னன்னா, அதுங்க வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் கேம்ஸ்குள்ளே போய், செயற்கையாக உருவாக்கப்பட்ட கேம்குள்ளே போய் தன் வாழ்க்கையை வாழுதுங்க. அந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வாழ்க்கை உண்மை, அந்த கேமிங் முடிஞ்சு வெளியே வர்ற வரைக்கும் அந்த குழந்தைங்க வாழ்க்கை உண்மை. நாமளும் இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரியல் வேர்ல்டை வந்து அதே மாதிரி விளையாடிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுதான் உண்மைன்னு நாம் நினைக்கிறோம், அதுதான் உண்மைன்னு அந்த குழந்தைங்க நினைக்குது. ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டு பேருமே கேமிங் வேர்ல்டில் தான் இருக்கோம். ஆனால் நம்ம மைண்ட் என்ன சொல்லுதுன்னா இது ரியல் வேர்ல்டுங்குது, குழந்தைங்க மைண்ட் என்ன சொல்லுதுன்னா அது ரியல் வேர்ல்டுங்குது. நம்ம மைண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த குழந்தைங்க விளையாடுற கேம் வந்து உண்மை கிடையாது, சும்மா ஒரு ஆர்டிஃபிஷியல் கேமு, அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட கேமு, அதுலதான் குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம மைண்ட் சொல்லுது. ஆனா நாம விளையாடிக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கைங்கிற இந்த ஆர்டிபிஷியல் கேம் தான் அப்படிங்கறத யார் சொல்லுவா? இப்ப நமக்கு வந்து மெச்சூரிட்டி அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்க விளையாடுறது வந்து ஒரு போலியான கேமு, உண்மை வாழ்க்கை கிடையாது, அது ஒரு போலி வாழ்க்கை அப்படின்னு நாம சொல்றோம். ஏன்னா நம்ம அந்த குழந்தைங்களோட மெச்சூரிட்டியா இருக்கோம், அதனால நம்ம அதை நம்ம மைண்ட்ல வந்து அது போலியான விளையாட்டு, அது மூழ்கி போயிடுச்சு குழந்தைங்கன்னு நமக்கு புரியுது. ஆனா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அது ரியல் வேர்ல்டு, அதுக்குள்ள போய் அப்படியே அவ்வளவு சுவாரஸ்யமே விளையாடிட்டு இருக்கு. அப்ப நம்ம மெச்சூரிட்டியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு போலியான வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இப்ப நாம வாழ்ற இந்த உலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, இது ஒரு போலியான வாழ்க்கைங்கிறது யார் புரிஞ்சுக்கிறா தெரியுமா? ஞானிகள் தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஞானிகளுக்கு மட்டும்தான் நாம எல்லாம் கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாம் ரியல் வேர்ல்டுல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி பாருங்க, எவ்வளவு அருமையான புரிதல். இதுதாங்க ஞானிகளுக்கும் அஞ்ஞானிகளுக்குள்ள வித்தியாசம். நாம வந்து நம்முடைய பார்வையில வந்து இது சரி இது தவறு அப்படின்னு ஒரு தீர்மானத்தை பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப நாம செய்யறது சரி அவங்க செய்யறது தப்புன்னு சொல்ல வரோம். ஆனா இங்க எது சரி எது தவறு அப்படி இங்க சரி தவறுங்க ரெண்டு விஷயங்கள் இல்லவே இல்லையே. அதைத்தான் நம்ம ஏற்கனவே சொல்றோம், பல பாடநூல்களை நம்ம எடுக்கும் போதோ, இதே பாடங்கள் அத்வைத பாடங்களை நம்ம எடுக்கும் போதோ இங்க எங்க நல்லது இருக்கு எங்க கெட்டது இருக்கு அப்படின்னு நம்ம பல விஷயங்களை புரிய வச்சிருக்கோம். தண்ணி அடிக்கிறவனுக்கு அது கெட்டது, டீ சாப்பிட்றவனுக்கு அது நல்லது. ஆனா இது நல்லது கெட்டதுங்கிறத அவங்கவுங்க கண்ணோட்டத்துல அது நல்லது கெட்டதுன்னு வச்சிருக்காங்களே தவிர, பொதுப்படையா கேளுங்களேன் மருத்துவ உலகத்துல ரெண்டுமே கெட்டது தானே. டீ சாப்பிட்டாலும் பித்தம் தலைக்கு ஏறும், தொடர்ந்து டீ சாப்பிட்டாலும் ஒரு அடிக்ஷன் வரும், அந்த டீல சாப்பிடாம உங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு வந்து ஸ்டோர் ஆயிக்கும். இப்ப டீ தொடர்ந்து குடிக்கிறவங்க ஒரு நாள் டீ விட்டா தலைவலி வந்துடும், காஃபி தொடர்ந்து குடிக்கிறவங்க ஒரு நாள் காஃபி விட்டா தலைவலி வந்துடும். அப்ப ஏன் தலைவலி வருது? அது சாப்பிடாம அவங்களால இருக்க முடியாது, அடிக்ஷன் ஆயிட்டாங்க. அப்ப அந்த அடிக்ஷன்ல என்ன ஆயிடும்னா, அது சாப்பிடலன்னா அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்னைக்கு டல்லா இருக்கும், எதையுமே செய்யற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதே ஒரு டீயோ ஒரு காஃபியோ குடிச்சிட்டா சுறுசுறுப்பா வேலையை நடத்துவாங்க. அப்ப என்ன, அது ஒரு அடிக்ஷன் தானே. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு தப்பான விஷயம் இல்லைங்க, அது என்னங்க ஜஸ்ட் ஒரு டீ ஒரு காஃபி தானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு நம்ம சொல்றோம். அதே தான் தண்ணி அடிக்கிறோம்னு சொல்றான்னு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஏற்கனவே நான் சொன்னதுதான், புரியறதுக்காக மீண்டும் சொல்றேன். அப்ப இங்க சரிய தவறுங்கிறது அவங்கவங்க கண்ணோட்டத்துலதான் அது இருக்கே தவிர, உண்மையில அந்த சரி தவறுங்கிறது இயற்கையினுடைய நியதிக்குள்ள இருக்கா? இல்ல. அது ஏன் அவர்களுக்கு தேவைப்படுது, நமக்கு ஏன் அது தேவைப்படல அப்படிங்கிறத நீங்க உங்களுக்குள்ள விசாரம் பண்ணி பார்த்தா அதுக்கான விஷயங்கள் புரிய வரும். அது எல்லாருமே தண்ணி அடிக்கிறது இல்ல, தண்ணி அடிக்கிறவன் அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு தடுமாற்றத்துல அங்க போய் மாற்றான். அது காதல் தோல்வியா இருக்கலாம், இல்ல மனைவியால டார்ச்சரா இருக்கலாம், இல்லது உத்தியோகத்துல பிரச்சனையா இருக்கலாம், ஏதேனும் ஒரு வகையில அவனை போய் அந்த விஷயத்துல மாட்ட வச்சு அவனை மூழ்கடிச்சிடுது, அதுல அடிக்ஷன் ஆயிட்டான், அப்புறம் அவனை மீட்டு எடுக்க முடியாது. அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் நாம ஏதோ ஒரு விஷயத்துல சுவாரஸ்யமா இருக்குன்னு பிடிக்க போய் அதுல சிக்கி மாட்டிக்கிட்டு இருக்கோம், அதுல இருந்து வெளியே வர முடியல. அப்ப இங்க நம்ம வாழ்க்கை ரியல், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை உண்மையிலேயே மாயாஜாலம், இந்திரஜாலம், அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல நாம வந்து விசாரம் பண்ணி பார்க்கங்காட்டி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னா, இந்த மனித உடலும் ஆலமர விதையும் பார்ப்பதற்கு வியப்பை தருகின்றன. ஏனென்றால் ஒரு துளி விந்திலிருந்து இவ்வளவு பெரிய ஒரு மனித உடல் உண்டாகி பல காரியங்களை செய்கிறது, பல புலன்களை வைத்து கொண்டிருக்கிறது. அதுல ஞான இந்திரியங்களாக இருக்கு, கர்ம இந்திரியங்களாகவும் இருக்கு. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த உடம்பு இப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை வாழுது. அப்போ இது ஒரு ஆச்சரியம், இந்த மனித உடல் ஒரு ஆச்சரியம் என்று நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆலமர விதை எடுத்துக்கிறோம், அந்த ஆலமர விதையில ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறோம், ஆனா அது மிகப்பெரிய மரமாக மாறி கிளைகளையும் இலைகளையும் காய்களையும் பூக்களையும் விடும்போது பார்த்தா பல ஏரியா அடைச்சிக்குது. அதுல விழுதுகள் வேற தொங்குது, ஆலமரத்தினுடைய விழுதுகள் வேற அப்படியே கீழே தொங்கி பூமியில வந்து மீண்டும் அந்த விழுதுல இருந்து திருப்பி திருப்பி பக்கத்துல கிளைகள் உருவாகுது. அப்ப பல ஏக்கராக்கள் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்ட ஆலமரம் அந்த சிறிய விதைக்குள்ள இருக்கு. அப்ப சிறிய காரணத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு காரியம் தோன்றுவது மாயையின் ஆச்சரியமான ஒரு வெளிப்பாடு தானே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருள். அப்ப தோற்றம் என்பது உண்மையாகவே நம்மால் அனுபவிக்கப்படுகிறது, ஆனால் அதனுடைய இறுதி இயல்பு என்னன்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அனிர்வச்சனீயம். ஏன் அனிர்வச்சனீயம்? அது வார்த்தைகளால் விளக்க முடியாது. அந்த ஆழமர விதைக்குள்ள எவ்வளவு பெரிய ஆழமரம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது, நீங்க அந்த விதையிலிருந்தே சொல்லுங்க, இது எப்படி கிளை விடும், இது எப்படி இலை விடும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது வச்சு வளர்ந்த பிறகுதான் அது எப்படி கிளப்போகும், எப்படி இலைகள் விடும், அதுல எவ்வளவு பூக்கள் விடும், எவ்வளவு காய்கள் விடும், எவ்வளவு கனிகள் விடும் எல்லாம் வச்சு பார்த்த பிறகுதான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, வெறும் விதையை கண்ணில் பார்த்துக்கிட்டே இந்த ஆலமரத்தினுடைய ஃபுல் ஹிஸ்டரி சொல்லுங்க அப்படின்னா யாராலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு துளி விந்து எடுத்து கையில வச்சுக்கிட்டு இது எப்படிங்க ஆணா பிறக்குமா பெண்ணா பிறக்குமா, இதுக்கு கண்ணு ரெண்டு கண்ணு தான் வருமா, இல்ல ஊனக்கண்ணா ஒரு கண்ணோட பிறக்குமா, இல்ல கையை இருக்காம காலோன்னு மட்டும் வச்சுக்கிட்டு பிறக்குமா, இப்படிலாம் கேள்வி கேட்டோம்னா யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அனிர்வச்சனீயம். ஆனா அது உருவம் எடுத்து வந்த பிறகுதான் அது இது இப்படி அடைஞ்சிருக்கு, இப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கு, இந்த குழந்தை வந்து நல்லா பிறந்திருக்கு, இந்த குழந்தை ஊனமா பிறந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் வெளியே வந்த பிறகுதான் முடிவு பண்ண முடியுமே தவிர, ஒரு துளியில பார்த்து எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிட முடியாது, ஒரு விதையை பார்த்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு சொல்ல முடியாது. ஆனால் தோற்றம் உண்மையாகவே அனுபவிக்கப்படுகிறது, ஆனால் அதனுடைய இறுதி இயல்பு, அந்த தோற்றத்திலே இருக்கின்ற அந்த விதையாகட்டும் விந்தாகட்டும் அதனுடைய இறுதி இயல்பை யாராலும் சொல்ல முடியாது. ஆகவே அது அனிர்வச்சனீயம். அப்ப இந்த அடிப்படையில இந்த விஷயம் யாராலும் சொல்ல முடியாது என்பதனால்தான் அதற்கு பெயர் என்ன, மாயாஜாலம், இந்திரஜாலம் அப்படின்னு இங்க மகான்கள் புரிய வைக்கிறது தான். இங்க உலகம் என்பது தோற்றம் அப்படிங்கறத வெளிப்படையாவே சொல்லிடுறாரு. அப்போ இந்த இடத்துல சாந்தோக்கிய உபநிடத்தினுடைய ஒரு ஸ்லோகத்தை நம்ம எடுத்து கவனிச்சோம்னா அருமையா புரியும். சயா ஏஷோ அணி மைததாத்மயவிதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. அந்த குரு உத்தாளகர் வந்து ஸ்வேதகேது இடத்துல பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, மகனே இந்த கண்களுக்கு புலப்படாத நுண்மையான சாரம் இந்த உலகத்தின் ஆதாரம், அதுவே சத்தியம், அதுவே ஆத்மா, அதுவே நீ ஸ்வேதகேது அப்படின்னு அழகா புரிய வைக்கிறார். அப்ப இது வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், அந்த சுய அறிவுல தாங்க எல்லாமே அடங்கியிருக்கு. ஒரு துளியில வந்து இவ்வளவு கை காலெல்லாம் வந்து இவ்வளவு வேலையெல்லாம் செய்யல, அந்த அறிவு வந்து தனக்கான கருவியாக இதை வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப புரியும் நினைக்கிறேன், புரிஞ்சா அருமை. ஏன்னா நீங்க யோசனை பண்ணி பாருங்க, கண்ணுக்கு புலப்படாத இந்த ஸ்வேதகேதுக்கு வந்து உத்தாளகர் சொல்லுகின்ற அருமையான ஸ்லோகம், கண்ணுக்கு புலப்படாத ஒரு நுண்மையான ஒரு சாரம் இருக்குப்பா, அது நீ விதைய உடைச்சி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, விந்துவை நோண்டி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா பார்ப்பதற்கு ரெண்டுமே ஜடப்பொருள் மாதிரி இருக்கு. ஒரு துளி விந்துவில எந்த அசைவும் இல்லை, அதே மாதிரி ஒரு விதையில ஒன்றுமே இல்லை, ஜடப்பொருள் மாதிரி இருக்கு. ஆனா அது உயிர் பொருளா மாறி உபயோகத்துக்கு வரும்போது மிகப்பெரிய வேலைகள் எல்லாம் செய்யுது. அப்ப அப்படிப்பட்ட அந்த சாரம், அந்த நுண்ணிய சாரம் என்பது ஆதாரம், அதுவே சத்தியம், அதுவே ஆத்மா, அதுவே அறிவு, அதுவே நீ தத்துவமசி. அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மகா வாக்கியம் பாருங்க, தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோங்கிறாரு. அதுவே சத்தியம், அதுவே ஆத்மா, அதுவே நீ அப்படின்னு ஸ்வேதகேதுக்கு ஒரு அருமையான உபதேசத்தை சாந்தோக்கிய உபநிடத்தினுடைய ரிஷி உத்தாளகர் எடுத்து சொல்கிறார் என்று நாம் இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சாதாரணமாக நாம் காணுகின்ற இந்த இயற்கை நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் மாயையின் மர்மம் நமக்கு நன்றாக புரிய வரும். அதனால் வேதாந்தம் இந்த உலகத்தை விட்டு ஓடச் சொல்லவில்லை, மாறாக உன் உடலை பார், அந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற ஆதார பொருளை கவனி, அதுவே நீ அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை புரிய வைக்கிறாங்க. அல்லது அந்த விதையை பார், அந்த விதையிலிருந்து வெளிவந்த மிகப்பெரிய ஆலமரத்தை பார், அதற்கு ஆதார பொருளை கவனி அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய மிகப்பெரிய சாரமா நம்ம பார்க்குறோம். இது வந்து ஸ்லோகம் 148. இப்போ அடுத்தது 149. நிருப்தாப பேமானம் ஏ ததே தார்கி காதயா சர்சமிஸ்ரா திபிஸ்தே தூ கண்டநாதவ் சுசுக்ஷிதாக. இங்க என்ன சொல்றாருன்னா, ஹர்ஷமிஸ்ரா திபிஸ்தேங்கிற வார்த்தையை போடுறாரு. அப்ப என்னன்னா, அந்த காலத்துல வந்து ஹர்ஷமிஸ்ரர் அப்படின்னு ஒருத்தர் ஒரு அறிஞர் வாழ்ந்தார். அந்த அறிஞர் வந்து நியாய மரபின் விஷயத்தை எடுத்து உலகத்துக்கு கொடுத்தவர். அதாவது அந்த காலத்துல வந்து வித்யாரண்யர் வாழ்ந்த காலங்கள்ல வந்து நிறைய தரிசனங்கள் அதிகமா நடைமுறையில் இருந்தது, இப்பவும் இருக்கு. பட் இப்பெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் படிக்காதனால நமக்கு எது நியாயம், எது வைசேசிகம், எது சாங்கியம்னு தெரியாமையே நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எதையுமே கத்துக் கொடுக்கவும் இல்லை. நம்ம குழந்தைங்க யாருக்குமே வந்து இப்போ தரிசனங்கள்லாம் என்னன்னு கேட்டு பாருங்களேன், தரிசனம்ங்கிற வார்த்தையே தெரியாது. ஏன்னா நாம தான் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதத்தை வந்து எதிரியா பாக்குறோம். அப்ப தர்ஷன் அப்படிங்கிற வார்த்தை எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்றோம். அதனால நம்ம தமிழ் குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வரலாற்று செய்திகளோ இந்த அத்தியாத்ம ஞான விஷயங்களோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. மற்ற ஸ்டேட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் அந்த லாங்குவேஜே சான்ஸ்கிரிட் பேஸ்டா இருக்கிறதுனால. நம்மளது மட்டும்தான் தமிழ் வந்து செப்பரேட்டா இருக்கு. இப்ப நீங்க கன்னடம், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு எல்லாமே எடுத்துக்கோங்களேன். அப்ப இது மாதிரி அச்சரங்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த சான்ஸ்கிரிட் பேஸ்டு இருக்கிறதுனால வார்த்தை உச்சரிப்புகளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி வரும். அதனால மொழி அறிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் மொழி மட்டும்தான் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மொழி. அதனால நம்ம வந்து தமிழ் மொழி சிறந்த மொழி என்று நம்ம பார்த்தாலும் அதுல ஒரு பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் இருக்கு. அந்த பாசிட்டிவ் என்னன்னா, எல்லாத்துக்கும் முன்னாடியே பழமையான மொழியா நம்ம தமிழ் மொழி இருந்தாலும், சமஸ்கிருதம் கலந்த வார்த்தைகள் நம்ம தமிழ் மொழியில நிறைய இருந்தாலும், நம்ம வந்து எழுத்துக்கள்ல நிறைய மாற்றங்கள் பண்ணிட்டோம். அந்த மாற்றங்களை வந்து பின்னாடி நிறைய பேர் பண்ணாங்க. அந்த அகத்தியருக்கு பின்னாடி வந்த தொல்காப்பியரும் நிறைய மாற்றங்கள் செஞ்சாங்க. தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சமா மறிவிடுச்சு. இப்ப நம்ம எக்ஸாக்டா ரியல் தமிழ் நம்ம பேசுறது கிடையாது. உண்மையான தமிழ் மொழியும் நம்ம இப்ப நம்ம அந்த ஸ்லாங்கு கூட யூஸ் பண்றது கிடையாது. நம்ம தமிழ் ஸ்லாங் ஏதாவது யூஸ் பண்றோமா, ரியல் தமிழ் நம்ம யூஸ் பண்றோமானா கிடையாது. ஏன்னா ரியல் தமிழ் எப்படி வாங்க உக்காருங்கன்னா சொல்ல முடியும், வாருங்கள் அமருங்கள் தான் சொல்லுவோம். ரியல் தமிழ் வந்து வாருங்கள் அமருங்கள் அப்படிங்கிறது ரியல் தமிழ். ஆனா நாம வீட்டுக்கு வர்றவங்க வாங்க வாங்க உட்காருங்க அப்படிங்கிறோம். வாங்க வாங்க உட்காருங்கிறது ஒரு ஃப்ளோவில் வர்ற வார்த்தை, ஆனா அது தமிழ்ன்னே சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி தமிழ் வார்த்தை நிறைய மருவி 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 நாம் இன்றைக்கு வந்து தமிழ் கூட இல்லை, இங்கிலீஷ் கலந்துதான் பேசிக்கிட்டு இருக்கோங்கிற அளவுக்கு தமிழ் மொழி ரொம்ப கேவலமா போயிடுச்சு. இருந்தாலும் ஏன் இந்த இடத்துல இதை சொல்றேன்னா, அந்த ஹர்ஷ மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு அறிஞர் இருந்தார். அவர் நியாய மரபின் மிகப்பெரிய ஞானி. அவர் எடுத்து இங்க மேற்கோள் காட்டுறாரு வித்யாரண்யர். அதாவது நிருக்தாபிமானம் ஏ ததே தார்க்கிகாதயகா, தர்க்கவாதிகள்ல ஹர்ஷ மிஸ்ராதிபிஸ்தேங்கிறாரு. அப்ப என்ன சொல்ல வராருன்னு பார்த்தோம்னா, எல்லாவற்றையும் மிக துல்லியமாக வரையறுக்க முடியும் என்ற பெருமையை கொண்ட தர்க்கவாதிகள் ஹர்ஷமிஸ்ரர் போன்ற அறிஞர்களின் நூல்களால் மறுப்பு கண்டனம் போன்ற விவாத முறைகளில் நன்கு பயிற்சி பெற்றவர்கள் அப்படிங்கிற நிலையில இந்த ஸ்லோகத்தை நிறுத்துறார். இங்க ஹர்ஷமிஸ்ரரை அறிமுகப்படுத்தி தர்க்கவாதிகளை கொண்டு வந்து முன்னிறுத்தி அவர்கள் வந்து அந்த ஹர்ஷமிஸ்ரனுடைய நூலினுடைய அடிப்படையில இங்கு மறுப்பையும் கண்டனத்தையும் விவாதங்களில் பயன்படுத்த நன்கு பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்ப என்ன இந்த ஸ்லோகத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிருக்தாபிமானம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. நிருக்தம் அப்படின்னா ஒரு பொருளை வந்து முழுமையாகவும் தர்க்க ரீதியாகவும் வரையறுப்பது. சிலர் எல்லாவற்றையும் நாங்கள் துல்லியமாக வரையறுத்து விடலாம் என்று நம்புகிறார்கள். அதை வந்து வித்யாரண்யர் வந்து அபிமானம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதான் நிருக்தாபிமானம் அப்படிங்கிற வார்த்தை அது. அதே மாதிரி தார்க்கிகாதயகாங்கிற வார்த்தை, தார்க்கிகாதயகனா தர்க்கவாதிகள். அவங்கெல்லாம் யாரு, நியாயம் வைசேசிகம் போன்ற சாஸ்திரங்களில் புலமை பெற்றவர்கள். அவர்கள் வேதாந்தம் அறியாதவர்கள். அதே சமயம் வேதாந்தம் அவர்களை எதிரியாக பார்ப்பது கிடையாது. ஏன்னா அவங்க வேதாந்தம் வளர்ச்சி அடைவதற்கு முன்னாடி வந்தவர்கள். ஏன்னா நம்ம வேதாந்தம்ங்கிற டாபிக்கே எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வ மீமாம்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் உத்தர மீமாம்சத்துல வேதாந்தம் வருது. அந்த தரிசனங்கள்ங்கிற வாழ்வியல் முறையில, அதாவது மனித பரிணாமத்துல பல ரிஷிகள் தோன்றி சனாதன தர்மத்துல அப்படியே ஒன்னொன்னா நமக்கு புரிய வச்சு கொண்டு வந்த காலகட்டங்கள்ல முடிந்த முடிவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல வந்து நிக்கிறது எதுன்னா உத்தர மீமாம்சம் அப்படிங்கிற அத்வைத வேதாந்தம் தான் முடிந்த முடிவா பார்க்க முடியும். ஆனா அந்த நிலையை அடைவதற்கு முன்னாடி பல தரிசனங்கள் நாம கண்டோம். அது எல்லாமே நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் தான் கண்டார்கள். அப்படிப்பட்ட ரிஷிகளில் தான் புத்தரும் வராரு மகாவீரரும் வராரு. நம்ம புத்தரும் மகாவீரரும் வந்து ஏதோ வெளிநாட்டு ரிஷிகள் கிடையாது. அவங்களும் நம்முடைய பாரத தேசத்தில் தோன்றியவர்கள் தான், மிகப்பெரிய ஞானிகள் தான், மகான்கள் தான். ஆனால் அவங்க வந்து கோட்பாடு வேற, அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் வேற. அது அந்தந்த காலகட்டங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சது மிகப்பெரிய விஷயமா நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த காலத்துல இப்படி ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு அந்த விஷயத்தை நிரூபிக்க அவங்க போராடி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய உண்மையை நம்ம வந்து மதிக்கணும் இல்லையா? அப்படிதான் நம்ம எல்லாரையும் மதிக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த தர்க்கவாதிகளை வந்து வேதாந்திகள் வந்து எதிரியாக பார்ப்பது கிடையாது. மாறாக அவர்களுடைய அந்த கோட்பாடுகளை, அந்த அவர்கள் வைத்து கொண்டிருக்கிற சில நியதிகளினுடைய எல்லையை நாம் சுட்டி காட்ட முடியும் என்பதை பார்க்க முடிகிறது. ஹர்ஷ மிஸ்ராங்கிறவர் வந்து ஹர்ஷர் என்று எடுத்துக்கலாம். ஏன்னா அத்வைத மரபின் சிறந்த தர்க்க ஞானிகளில் ஒருவர். அவருடைய புகழ்பெற்ற கண்டன கண்டகாத்தியம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, எந்த தத்துவமும் இறுதியான தர்க்க வரையறையை நிலைநிறுத்த முடியாது என்பதை சுட்டிக்காட்டுவதாகவே அந்த ஹர்ஷமிஸ்ரருடைய நூல் இருக்கிறது. ஆனால் தர்க்கத்தின் சக்தியையும் அதன் வரம்பையும் அவர் வெளிப்படுத்தினார். கண்டனாதவ் சுசுக்ஷிதாகா அப்படிங்கிற வார்த்தை தர்க்க சாஸ்திரத்தின் ஒரு கருத்தை நிறுவுவதை காட்டிலும் அதை மறுப்பதற்கான வழிகளும் அதிகமாக அந்த நூலிலே கற்பிக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஒவ்வொரு தர்க்கத்திற்கும் ஒரு எதிர் தர்க்கத்தை உருவாக்கவும் முடியும். அதுதான் தர்க்கத்தினுடைய இயல்பு. அந்த அடிப்படையிலே வேதாந்தம் தர்க்கத்தை ஒரு நாளும் நிராகரிப்பது கிடையாது. தர்க்கவாதிகளை வேதாந்தம் ஏற்றுக்கொள்கிறது. ஏன் அப்படின்னா, அவங்க கேள்வி கேட்க கேட்க தான் அவங்களுக்கு நம்ம அறிவு கொடுக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும், அவங்களும் அந்த தவறுகளை உணர்ந்து மாத்திக்க முடியும். இல்லைன்னா இதுதான் சரி அப்படின்னு அவங்க அந்த கண்ணோட்டத்துல போய்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு சந்தேகம் கேட்பாங்க, அந்த சந்தேகத்துக்கு அத்வைத வேதாந்திகள் விளக்கம் கொடுப்பாங்க, அது அவங்கள புரிய வைக்கணும், அவங்க கன்வின்ஸ் ஆகணும், அப்பதான் அவங்க நம்ம பாதையில வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அப்படி வந்தவர் தானே மண்டல மிஸ்ரர். இப்போ இங்க நம்ம எப்படி அர்ச மிஸ்ரரை பாக்குறோமோ அது மாதிரி மண்டல மிஸ்ரரை வந்து யார் சந்திக்கிறா, நம்முடைய ஆதிசங்கரர் சந்திக்கிறாரு வடநாட்டுல. அப்ப அவரிடத்துல போய் வாதம் புரிகிறாரு. அப்ப வாதம் புரிஞ்ச உடனே அவர் வந்து மிகப்பெரிய ஒரு வைதிக நெறியை தழுவிய கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளு, அதாவது நம்முடைய மீமாம்சத்துல பூர்வ மீமாம்சத்தை தழுவியவர். ஆனா பூர்வ மீமாம்சத்துக்கு அடுத்த வழிதான் உத்தர மீமாம்சம். அப்ப மீமாம்சம்னா என்னன்னா, இங்க வைதிக நெறின்னு அர்த்தம். வைதிக நெறின்னா கர்மமும் இருக்கு ஞானமும் இருக்கு. ஆனா அதுல கர்மத்திலேயே சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஞானத்துக்கு வரவே மாட்டாங்க. ஆனா ஞானத்துக்கு வந்த பிறகு கீழே கர்மத்துக்கு போக மாட்டாங்க. அதுக்குதான் அவர் எழுதின நூல், அந்த மண்டல மிஸ்ரரா ஒருத்தர் வந்தாரு பாருங்க, அவர் தான் வந்து சுரேஸ்வராச்சாரியார்னு ஒரு பெயர் பெற்றார். அந்த சுரேஸ்வராச்சாரியார்ன்ட்டு ஆதிசங்கரால் நாமம் சூட்டப்பட்ட பிறகு அவர் எழுதிய அருமையான நூல் தான் நைஷ்கர்மிய சித்தி. நைஷ்கர்மிய சித்திங்கிற ஒரு நூல் வந்து கர்மாவின் வழியாக, நாம் செய்கின்ற செயல் விளைவுகளின் வழியாக இறைவனை, அந்த பரமனை, அந்த பரமாத்மாவை உணரலாம் என்று தானே நம்ம பூஜை பண்றோம், ஜபம் பண்றோம், தியானம் பண்றோம், தவம் பண்றோம், எல்லாமே பண்றோம். அததான் ஒரு காலத்துல ரொம்ப சீரியஸா பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த மண்டல மிஸ்ரர். மண்டல மிஸ்ரர் அதைதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவரே தான் வந்து மிகப்பெரிய ஞானத்தை ஆதிசங்கரோட சேர்ந்து தர்க்கம் பண்ணி ஆதிசங்கருடைய வழியில வந்த பிறகு அவரே அந்த கர்மத்துக்கு எதிராக ஒரு நூல் எழுதுறாரு பாருங்க. அதை வந்து மற்ற சிஷியர்கள் கூட மறுக்கிறாங்க, ஏங்க இவரை வச்சு தர்க்கத்துக்கு எழுதலாம் ஒரு நூல் எழுத சொல்றீங்களே, கர்மத்துக்கு எதிராக ஒரு நூல் எழுத சொல்றீங்களே, எப்படிங்க இவரால் எழுத முடியும் அப்படின்ட்டு ஆதிசங்கருடைய மற்ற சிஷியர்கள் வந்து அந்த மண்டல மிஸ்ரரை நம்பல. ஏன்னா மண்டல மிஸ்ரரோ ஒரு கர்மவாதி, கர்மத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதன் எப்படி போய் அகர்மத்தை பத்தி எழுதுவான், ஞானத்தை பத்தி சொல்லுவான், எங்களுக்கு என்ன நம்பிக்கையே இல்லை. ஆதிசங்கர் வேணா அவரை மாத்திருக்கலாம், ஆனா இந்தால் மாறி இருப்பானான்னு தெரியல அப்படின்னு அவங்க எல்லாம் டவுட்லயே இருந்தாங்க. ஆனா ஆதிசங்கர் அவர் ரொம்ப கான்பிடென்டா இருந்தாரு, இல்லப்பா அவர் வந்து என்னுடைய வாதத்துல தோற்கத்தை ஒத்துக்கிட்ட பிறகு இதை புரிஞ்சுக்கிட்டாரு, சும்மா போலியா அவர் ஒத்துக்கல, உண்மையா புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டதுனால கண்டிப்பா நல்ல விதமா தான் அவரு அவுட்புட்டை கொடுப்பாரு, வெயிட் பண்ணுவோங்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருமையான நூல் தான் நைஷ்கர்மிய சித்தி. அந்த நூல் வந்து நம்ம பேசியிருக்கிறோம், கிளாஸ் இருக்கு நைஷ்கர்மிய சித்தி, வந்து டைம் கிடைச்சா கேளுங்க, அது நம்முடைய இதுலேயே இருக்கு, வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி கேளுங்க. மிகப்பெரிய டாபிக், அதெல்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம பண்ணக்கூடிய கர்மங்கள்னால என்ன பலன், உண்மையாக ஞானம் என்ன நம்மளுக்கு பண்ணும், கர்மம் என்ன பண்ணாது அப்படின்னு அவ்வளவா அதில் உடைச்சிருவாங்க. அதை ஒரு கர்மகாண்டியே தான் எழுதுறாரு. அப்ப என்ன ஒரு விஷயம் பாருங்களேன், ஏன் அதை இங்க சொல்றேன்னா, இங்க தர்க்கம் பண்ணி வாதம் பண்ணி அந்த சுய அறிவுல விழிச்சுக்கிட்ட பிறகு அங்க அறிவு மாத்திரம்தான் இருக்கு, அந்த அறிவுக்கு வேற இங்க என்ன இருக்கு, அப்புறம் இங்க செய்யறவன் யாரு, செயல் என்ன, இங்க என்ன இருக்கு, எல்லாம் படம். அப்ப நீங்க வாங்க வாங்க எதை பண்ணிட்டு இருந்தாலும் படத்துல பண்றதுதான், ரியல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ரியல்ல அறிவு வந்து சும்மா தான் இருக்குது. அப்ப சும்மா இருக்கிற ஒரு அறிவு வந்து தன்னை அந்த அறிவுன்னு உணர்ந்த வரைக்கும் தான் இத்தனையும் செய்ய வேண்டியிருக்கு, உணர்ந்துட்டா எதையும் செய்யறதுக்கு இல்லை, அதான் சும்மா இரு, சும்மா இரு சொல்லற அருணகிரிநாதர். அப்ப என்ன இங்க சும்மா இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளவு பாடுபடுறோம், ஆனா யாரும் சும்மா இருக்கிறது இல்லை, அதுக்காக தான் பல காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா இதுதான் விஷயம். அதனால தர்க்கம் அப்படிங்கிறது அந்த ஸ்ருதியின் வழிகாட்டத்திலோட, அதாவது வேதத்தினுடைய பிரமாணத்தினோட நம்ம செய்யும் போது அது பாரமார்த்த உண்மையை நோக்கி நம்ம அழைத்து செல்லும். சும்மா தேவையில்லாத தர்க்கம் எல்லாம் குதர்க்கமா மாறிடும். அது நம்ம தர்க்கம் குதர்க்கம் அப்படிங்கிற ரெண்டு டாபிக்லயும் நம்ம ஏற்கனவே இதை பத்தியான விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். ஏன் அதெல்லாம் அப்பப்ப கொடுப்போம்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பின்னாடி கொஞ்சம் ஹையர் லெவல் படிச்சுக்கிட்டு வர வர உங்களுக்கு அதெல்லாம் சப்போர்ட்டிவ் சப்ஜெக்டா இருக்கும். உடனே அந்த நேரத்தில் நம்ம சொல்ல பாயிண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு புரிய வரும். அது புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க இதுல அப்டேட் ஆக முடியும். இடையில வந்து கேள்வி கேட்டிங்கன்னா புரியாது. நிறைய பேர் இடையில வந்து கேள்வி கேட்பீங்க, நான் என்னது ஆன்சர் கொடுக்கறது, பல இடத்துல பல விஷயங்களை உடைச்சிட்டோம். ஆனால் நம்ம பாடங்களை முழுசாக படிக்காம இடையில வந்து சில கேள்விகள் கேட்கும்போது அந்த ஒரு கேள்விக்கான பதில் வந்து ஒரு நிமிடத்தில் புரிஞ்சிடாது. எப்படின்னா உடனே எல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. உங்களுக்கு அந்த கேள்வி வந்து பெருசா பிரம்மாண்டமா தெரியலாம், ஆனா அதுக்கு பதில் வந்து பல நூல்களுடைய அடிப்படையில பல வருடங்களா நாம் அதை புரிய வச்சுக்கிட்டு வரோம் அப்படிங்கிறத அந்த பாதையில தொடர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படிங்கிறதையும் நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் இது, இதெல்லாம் ஒரு டெப்தான சப்ஜெக்ட், உடனே நமக்கு எல்லாம் புரிஞ்சிடாது. ஒரு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்ட உடனே அட இவ்வளவுதானா இதுதானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்வி உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமான கேள்வியாகவும் புத்திசாலித்தனமா கேட்கற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா விஷயம் என்னன்னா அதெல்லாம் எப்போ சாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒரு கேள்வி, அதுக்கான பதில்கள் வந்து நம்ம பல இடங்கள்ல சொல்லியிருப்போம். அப்போ இந்த இடம் வந்து நம்ம இப்படி புரிஞ்சுக்கணுங்க. இந்த ஸ்லோகம் வந்து இதை தான் புரிய வைக்கிறது. என்ன சொல்லுதுன்னு ஒரு முடிவு சொல்லிடுறேன். தர்க்கம் என்பது ஒரு வலிமையான கருவி, அதனால் எல்லாவற்றையும் இறுதியாக வரையறுக்க முடியாது. தர்க்கவாதிகளுக்கே எதிர்த்தர்க்கம் இருப்பது நன்றாக தெரியும், ஆனால் வேதாந்தம் பொறுத்த வரைக்கும் தர்க்கத்தை எதிர்ப்பது கிடையாது, தர்க்கத்தை ஏற்கிறது. ஆனால் அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்ற தர்க்கவாதிகள் வேதத்தின் அடிப்படையில் தான் நாம் சொல்லுகின்ற கருத்துக்கு உள்ள வரணும். வேதத்துக்கு எதிராக வேதத்துக்கு முரணாக தர்க்கம் செஞ்சாங்கன்னா அது அகங்காரமுள்ள தர்க்கம் அப்படிங்கிறதுனால அதற்கு பேர் நாங்கள் வந்து குதர்க்கம் என்று தான் சொல்றோமே தவிர அதை தர்க்கம் என்று பார்ப்பது கிடையாது. அது பணிவுள்ள தர்க்கம் கிடையாது. அந்த தர்க்கத்தினால ஞானத்தை அடைய முடியாது. அப்ப வேத பிரமாணத்தை மையமாக வைத்து நாம் சொல்லுகின்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த தர்க்கத்தினால் ஞானத்தை அடைய முடியும் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்தா நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல வந்து கடவு உபதேசத்தினுடைய ஒரு லைன், நைசா தர்க்கேன மதிராப நேயா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அதாவது நம்ம இங்க வந்து ஆத்ம ஞானத்தை அடையணும் அப்படின்னா அது வேதத்தின் அடிப்படையில் அமைந்தால் மட்டும்தான் அடைய முடியும். வெறும் தர்க்கத்தால் அந்த ஆத்ம ஞானத்தை ஆத்ம தத்துவத்தை அடைய முடியாது என்பதை கடவுபனிடமும் நமக்கு அறிவுறுத்துவதாக பார்க்கிறோம். அப்ப இங்க வேதம் தான் பிரமாணம் அப்படிங்கிற நிலையில நாம் இந்த ஸ்லோகம் 149வது ஸ்லோகத்தை நிறைவு செய்வோம். நாளை வகுப்புல 150 பார்ப்போம். அப்ப இன்றைய வகுப்பு நான் நேரம் கருதி நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.